வணக்கம். இன்னைக்கு நாம நிறையா பேர் படிச்ச, அதே சமயம் பலவிதமா பேசப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கவியரசு கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம் பாகம் 1 மற்றும் 2. இதிலிருந்து சில முக்கியமான சிந்தனைகளை உங்களுக்காக எடுத்து அலச போறோம். இந்த புத்தகங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவு. அதாவது, இந்து மதத்தோட தத்துவங்கள், சடங்குகள், அப்புறம் நம்பிக்கைகள்னு பல விஷயங்களை ரொம்ப சிக்கலாக்காம ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லணும், அவனோட அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறது தான். கண்ணதாசனே முன்னுரையில் சொல்கிற மாதிரி, மதம் பற்றின நிறையா கேள்விகளுக்கு ஒரு கவிஞரோட பார்வையில் பதில் தேடுற ஒரு முயற்சி இது.
ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது வந்து ஏதோ ஒரு பண்டிதர் பார்வையில் இல்லை, ஒரு சராசரி மனுஷனோட பார்வையில் அவனுக்கு வர சந்தேகங்கள், குழப்பங்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. வெறும் தியோரி மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த அனுபவங்கள், அவர் பார்த்த மனுஷங்க, அவருக்கு வந்த கடிதங்கள்னு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றாரு. அதனால் அது வெறும் புத்தகமாக இல்லாமல் நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கு.
கரெக்ட். மதம்ங்கிறது எங்கேயோ வானத்தில் இல்லை, நம்ம வாழ்க்கையோட இருக்குன்னு காட்டுறார்.
ஆமாம்,
கண்ணதாசன் தொட்ட விஷயங்கள் நிறையா இருக்கு. சாப்பாடு பழக்கம், ஆசை, துன்பம், பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, விதி உண்மையா, மறுபரப்பு உண்டா, அப்புறம் குடும்ப உறவுகள், கடவுள் நம்பிக்கை எதுக்கு, சமூகம் பற்றி என்ன நினைக்கிறார், இப்படி எக்கச்சக்கமாக இருக்கு. இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை அவர் எப்படி பார்த்தார், எப்படி சொன்னார்ன்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலசலாம். சரி, ஆரம்பிக்கலாமா?
ஓ, நிச்சயமா.
முதல்ல இந்த அடிப்படையான விஷயங்கள். கண்ணதாசன் இந்து மதத்தோட சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை எப்படி பார்க்கிறார், குறிப்பாக இந்த பாவம், புண்ணியம், விதி, இது 3 ரொம்ப பேசப்படுற விஷயம் இல்லையா? பாவமா, புண்ணியமா, மறுபரப்பும், பாவம், புண்ணியமும், விதிப்படி பயணம்னு அத்தியாயங்களே இருக்கு. இது அவர் எப்படி சிம்பிளிஃபை பண்றார்?
நிச்சயமா, கண்ணதாசன் வந்து, அதாவது விதி கர்ம வினைன்னு சொல்றோம்ல, அதை ஏத்துக்கிறாரு. ஆனா அதே புடிச்சிட்டு சும்மா உட்கார்ந்துடாதேன்னு சொல்றார். மனித முயற்சி, நம்ம கையில என்ன இருக்குங்கிறதுக்கோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பாவம் புண்ணியம்ங்கிறத சொர்க்கம் நரகம் அடுத்த ஜென்மோன்னு ரொம்ப தூரத்துக்கு தள்ளாம, நீ செஞ்சதுக்கான பலனை இங்கேயே இந்த லைஃப்லேயே அனுபவிப்பேன்னு ரொம்ப டைரக்டா சொல்றார். இதுதான் கர்மாவை அவர் கொஞ்சம் எளிமைப்படுத்துற விதம். செஞ்சவினா அப்பவே இல்லாட்டாலும் என்னைக்காவது வந்து சேரும்னு சொல்றார். அதனால நல்லதே பண்ணுன்னு வலியுறுத்துறார்.
ஓ, அப்படியா? இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறைனா. சரி, அப்போ துன்பம் வரும்போது தோண்டு போகாம இருக்க ஏதாவது சொல்றாரா?
ஆமா ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியம். துன்பம் ஒரு சோதனைன்னு ஒரு தலைப்பே இருக்கு பாருங்க. துன்பம் வரும்போது அதை வந்து ஒரு பனிஷ்மெண்டா பார்க்காம, நம்ம மனசை பக்குவப்படுத்த, நம்ம ஸ்ட்ரென்த்தை நாமளே புரிஞ்சுக்க இறைவன் தர ஒரு சான்ஸா பார்க்கணுங்கிறாரு. துன்பத்திலிருந்து பாடம் கத்துக்கிட்டா அதுவே பெரிய பலம்னு சொல்றார். இது வாழ்க்கையோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேஸ் பண்ண ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்குது.
சரி சரி, அப்புறம் இந்து மதம்ங்கிற பேரே எப்படி வந்துச்சு, சனாதன தர்மம்னா என்ன, இதை பத்தியும் கண்ணதாசன் 2 பாகத்துல இந்து மதம்னு ஒரு அத்தியாயத்துல பேசுறாரு இல்லையா, அதுல என்ன சொல்றார்?
அங்க வந்து அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வர்றார். இந்துங்கிற சொல் வந்து சிந்து நதி சம்பந்தப்பட்டது, வெளியே இருந்து வந்தவங்க அப்படி கூப்பிட்டாங்க. காலப்போக்கில் அது ஒரு பெரிய ஏரியாவில் வாழ்ற பலவிதமான வழிபாடு நம்பிக்கையுள்ள மக்களோட ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலை குறிக்கிற பேரா மாறிடுச்சுன்னு விளக்குறார். அதனால இது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ள அடங்குற மதம் என்பதை விட ஒரு வாழ்க்கை நெறி, அதாவது சனாதன தர்மம், ரொம்ப காலமாக வர்ற அறவழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். பல நம்பிக்கைகளை ஏத்துக்கிட்ட ஒரு பரந்த தன்மை இதுக்கு இருக்குங்கிறது அவர் பார்வை.
சரி, இந்த அடிப்படை விஷயங்கள் ஓகே. அடுத்து நம்ம அன்றாட அனுபவங்கள், முக்கியமாக ஆசை, அகந்த, ஆணவம்னு சொல்கிறோம்ல, இது 2 மனுஷனை பாடாப்படுத்துகிற விஷயங்கள். இதை பற்றி ஆசை, ஆணவம்னு தனித்தலைப்புகள்லேயே பேசுகிறார். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கண்ணதாசன் சொல்கிறார்.
காரணம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கண்ணதாசனும் அதை ஒத்துக்கிறார். ஆனால் அவர் பார்வை கொஞ்சம் ப்ராக்டிக்கல். ஆசையே படக்கூடாதுன்னு சன்னியாசி மாதிரி சொல்லாமல், ஆசைகளை எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறார். இது எனக்கு நிஜமா வேணுமா, இல்லை இது பேராசையா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டுக்க சொல்றார். வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா எங்க நிறுத்தணும், எப்ப போதும்னு சொல்லணுங்கிற தெளிவு வேணும். அந்த போதுங்கிற மனசு இல்லைன்னா எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இருக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். ஆசையை அழிக்க வேண்டாம், ஆனா அதை சீர்படுத்தணும், இதுதான் அவர் சொல்ற வழி.
சரி, ஆணவம் பத்தி.
ஆணவம், அதாவது அகந்தை, அது நம்ம கண்ணு மறைச்சிடும், நம்மளை அறியாமையில தள்ளி கடைசியில நம்ம வீழ்ச்சிக்கு காரணமாயிடும்னு வார்ன் பண்றாரு. நிஜமா திறமை உள்ளவங்க கிட்ட ஆணவும் இருக்காது, அரைக்குறைதான் ஆட்டம் போடும்னு சொல்றாரு. ஆணவத்திலிருந்து வெளியே வரணும்னா பணிவு வேணும், நம்ம லிமிட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டியை ஏத்துக்கணும்னு அவர் தன் அனுபவத்திலிருந்து சொல்றாரு.
கீதையில் மனித மனம்னு ஒரு கட்டுரை இருக்குதே, அது இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்குமே. கீதையை வச்சு மன போராட்டங்களை எப்படி அனலைஸ் பண்றார்?
ஆமா, அது ரொம்ப நல்ல பகுதி. கீதையில அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னு படுற கன்ஃபியூஷன் இருக்கே, அதை நம்ம ஒவ்வொருத்தரோட டெய்லி லைஃப் போராட்டங்களோட கம்பேர் பண்றார். ரிலேஷன்ஷிப்ல வர்ற சிக்கல்கள், எது சரி தப்புன்னு முடிவு பண்ண முடியாம தவிக்கிறது, விருப்பு வெறுப்புக்கு நடுவுல நம்ம கடமையை எப்படி செய்யறது, இதுக்கெல்லாம் கீதை வழியா ரொம்ப பிராக்டிக்கலான விளக்கங்களை தரார். மனசு குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலைப்படுத்துறது, தெளிவா எப்படி யோசிச்சு செயல்படுறதுன்னு கீதை சொல்றதா விளக்கிறார். கீதை வெறும் பிலாசபி புக்கா பார்க்காம ஒரு மென்டல் கைடன்ஸ் புக்கா பார்க்கிறார்.
சரி, அடுத்து வழிபாடு பக்தி. இது கண்ணதாசனுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் விஷயமா தெரியுது. கண்ணனை நினைப்பவர் சொன்னது பழிக்கும், என் எந்த நம்பிக்கை மாதிரி தலைப்புகளே.
ஆமா ஆமா,
அதை காட்டுது. நம்பிக்கை பத்தி அவர் பார்வை என்ன?
கண்ணதாசனோட எழுத்துல நம்பிக்கையோட பவர் திரும்ப திரும்ப வரும். இந்த புத்தகத்துல அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ரேயருங்கிறது வெறும் ரிச்சுவல் இல்ல, அது ஒரு மைண்ட் செட். கடவுள்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகுறதுன்னு சொல்றாரு. நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அது உங்க மனசுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும், அது செயல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது அவர் கருத்து. முழு நம்பிக்கையோட பண்ற பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் உண்டுன்னு அவர் ஆழமா நம்புறார்.
ஆனா பாவிக்கே பிரார்த்தியுங்கள்னு சொல்றாரு, அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு.
ஆமா, அது அவரோட சிந்தனையில இன்னொரு டைமென்ஷன். நம்ம நல்லதுக்கு மட்டும் வேண்டிக்காம தப்பு செஞ்சவங்களுக்காக, பாவம் செஞ்சவங்களுக்காகவும் கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம ப்ரேயர் அவங்களுக்கு நேரடியா ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, அப்படி ப்ரேயர் பண்ற மனசு பெருசாகும், கருணை வளரும், அதுவே ஒரு நல்ல விஷயங்கிறாரு. இது மத்தவங்க மேல வெறுப்பு இல்லாம அன்ப வளர்க்கும்னு நம்புறார்.
உருவ வழிபாடு பத்தி என்ன சொல்றார்? கல்லானாலும் புல்லானாலும்னு ஒரு தலைப்பு இருக்குதே.
இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். கண்ணதாசன் உருவ வழிபாட்டை எப்படி பாக்குறார்னா, எல்லாருக்கும் எடுத்த உடனே நிராகாரமான, அதாவது உருவம் இல்லாத கடவுளை நினைச்சு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சாதாரண மக்களுக்கு மனசை ஒரு இடத்துல நிறுத்த, பக்தியை வளர்க்க ஒரு ஃபார்ம், ஒரு சிம்பிள் தேவைப்படுது. அந்த உருவம் ஒரு டூல் தான், அதன் வழியா எங்கும் இருக்கிற இறை சக்தியை உணர ட்ரை பண்ணலான்னு சொல்றார். கல் புல்னு எதை வேணா சிம்பிளா வச்சுக்கலாம், முக்கியம் மனசுல இருக்கிற பக்தி தான் விளக்கிறார்.
ஓகே, இது தவிர குட்டி தேவதைகள், சகுணங்கள், கனவுகள் பத்தி எல்லாம் கூட பேசுறாரே, அதெல்லாம் எப்படி வருது?
ஆமா, இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில மக்கள் கிட்ட இருக்கிற சில நம்பிக்கைகள். கிராமங்கள்ல சின்ன சின்ன தெய்வம் இருக்கும், வெளியே போகும்போது சகுணம் பார்ப்பாங்க, கனவுக்கு அர்த்தம் கேட்பாங்க. கண்ணதாசன் இதையெல்லாம் அப்படியே மூட நம்பிக்கைன்னு தள்ளிடாம, இந்த நம்பிக்கைகள் ஏன் மக்கள் மனசுல இருக்கு, அது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மன ஆறுதலையோ வார்னிங்கையோ கொடுக்குதுன்னு ரெக்கார்ட் பண்றார். இது சரியா தப்பான்னு ஜட்ஜ் பண்றதை விட மக்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாருன்னு தோணுது.
சரி, இப்போ சோசியல் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு பக்கம் வருவோம். குடும்ப உறவுகள், நட்பு, இதுக்கெல்லாம் கண்ணதாசன் முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? நல்ல மனைவி, நல்ல நண்பன், தாயோர் விளக்கம் மாதிரி தலைப்புகள் அதுதானே காட்டுது.
நிச்சயமா, உறவுகள் தான் வாழ்க்கையோட பேஸ்னு அவர் நம்புறார். இந்த கட்டுரைகள்ல வந்து வெறும் ரூல்ஸ் சொல்லாம, நிஜ வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு, என்ன சிக்கல்கள் வருது, எதிர்பார்ப்பு என்னன்னு ரொம்ப ரியாலிஸ்டிக்கா பேசுறார். உதாரணமா, நல்ல மனைவினா இப்படி இருக்கணும்னு லிஸ்ட் போடாம, கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், விட்டு கொடுத்தல் பத்தி பேசுறார். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும், கஷ்டத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுவான், நட்புனா என்னன்னு எக்ஸாம்பிளோட சொல்றார். தாய்மையை பத்தி பேசும்போது வெறும் புகழ்ச்சி இல்லாம, ஒரு அம்மாவோட தியாகம், பாசம், பிள்ளைகள் மேல வைக்கிற நம்பிக்கைன்னு ரொம்ப எமோஷனலா எழுதுறார். உறவுகளை மதிக்கணும், காப்பாத்தணும்னு சொல்றார்.
இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக், சாதிகள், பிற மதங்கள் பத்தியும் எழுதியிருக்காரு. அதுல அவர் பார்வை என்ன? இது இன்னைக்கும் டிபேட்ல இருக்கிற விஷயம்.
ஆமா, இது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய இடம். கண்ணதாசன் அவர் காலத்துல இருந்த சமூக உண்மைய பதிவு பண்றார். சாதிகள் பேர்ல நடக்கிற ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, இத அவர் ஏத்துக்கல. அத சாஃப்டா ஆனா உறுதியா கிரிட்டிசைஸ் பண்றார். இந்து மதம் சாதிகளை உண்டாக்கல, ஆனா காலப்போக்கில் அது எப்படி சொசைட்டில இறுகி போச்சுன்னு அவர் பார்வைய சொல்றார். பிறப்பால உயர்வு தாழ்வு இல்லைன்னு சொல்றார். அதே நேரம் பிற மதங்கள் பத்தி எழுதும்போது எல்லா மதங்களோட பேசிக் நோக்கம் மனுஷனை நல்லவனாக்குறது தான். பாதைகள் வேறையா இருக்கலாம், ஆனா போற இடம் ஒண்ணுதான்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதனால மத சகிப்புத்தன்மை, நல்லிணக்கம், அதாவது சமரசம் ரொம்ப முக்கியம்னு பேசுறார். ஒருத்தரோட நம்பிக்கையை இன்னொருத்தர் மதிக்கணும்ங்கிறத அவர் கருத்து.
வள்ளுவர் ஒரு இந்துன்னு ஒரு கட்டுரை இருக்குன்னு சொன்னீங்களே, அதுல என்ன ஸ்பெசிபிக்கா சொல்றார்?
அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பாரிசன். திருக்குறள் ஒரு பொதுவான அறநூல் தான், ஆனாலும் அதுல சொல்ற பல விஷயங்கள், ஊழ்வினை, துறவரம், இல்வாழ்க்கை, கொல்லாமை மாதிரி இந்து மதத்தோட தத்துவங்களோடவும் லைஃப் ஸ்டைலோடவும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் வழியா காட்டுறார். இது வள்ளுவரை ஒரு மதத்துக்குள்ள கொண்டு வர முயற்சியை விட தமிழ் ட்ரெடிஷனும் இந்தியன் பிலசாபிக்கல் ட்ரெடிஷனும் எப்படி ஒன்னோட ஒன்னு கலந்துருக்குன்னு காட்டுற முயற்சி மாதிரி தெரியுது.
சரி, வாழ்க்கையோட இன்னொரு பக்கம் மரணம், அதை பத்தியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிற நம்பிக்கைகள் பத்தியும், உயர்ந்தோர் மரணம், பூர்வ ஜென்மம், உலவும் ஆவிகள்னு நிறைய பேசுறாரே, இதுல அவர் கருத்துக்கள் எப்படி இருக்கு?
இது எப்போதுமே மனுஷனை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதான். கண்ணதாசன் வந்து மரணத்தை பத்தின பயத்தை போக்க ட்ரை பண்றார். வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்த்துறார். உயர்ந்தோர் மரணம்ல ஞானிகளும் நல்லவங்களும் மரணத்தை எப்படி அமைதியா பக்குவமா ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லி, மரணம் ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல, அது ஒரு டிரான்சிஷன் அப்படிங்கிற ஐடியாவை முன்வைக்கிறார். பூர்வ ஜென்மம், அதாவது போன ஜென்மம், ரீபர்த், இறந்தவங்க ஆவியா இருக்காங்களா, இது மாதிரி விஷயங்களை பத்தி அந்த காலத்துல சமுதாயத்துல இருந்த பரவலான நம்பிக்கைகளையும் தன் சொந்த நம்பிக்கையும் அவர் பதிவு செய்யறார். இங்க அவர் லாஜிக்கல் ப்ரூஃபை விட பாரம்பரிய நம்பிக்கைகள், அது தர மன ஆறுத, இதோட அடிப்படையில தான் பெரும்பாலும் விளக்குகிறார். இது சயின்டிபிக் பார்வையிலிருந்து வேற மாதிரி இருக்கலாம், ஆனா இது நம்பிக்கையோட பார்வை.
சரி, இவ்ளோ விஷயங்களை அலசிட்டோம். அப்போ இந்த புத்தகம் முழுக்க கண்ணதாசனோட பர்சனல் வாய்ஸ், அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பார்வை தான் டாமினண்டா இருக்கு இல்லையா? ஒரு கடிதமும் பதிலும்னு ஒரு சாப்டரே இருக்கு. இதுதான் அந்த புத்தகத்தோட சக்சஸ்க்கு காரணமா?
நிச்சயமா, அது ஒரு முக்கியமான காரணம். அவருக்கு வந்த ஒரு லெட்டருக்கு பதில் சொல்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சதுதான் இந்த புக்கோட சீரீஸுக்கே ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் தத்துவங்களை எங்கிருந்தோ எடுத்து சொல்லாம தன்னோட வாழ்க்கையில அவர் பார்த்த மனுஷங்க, பட்ட கஷ்டம், கத்துக்கிட்ட பாடம், இது எல்லாத்தையும் வச்சு பேசுறார். ஒரு கவிஞருக்கே உரிய ரொம்ப சிம்பிளான நேரடியான ஸ்டைல், சாதாரண மக்களுக்கும் புரியற மாதிரி உதாரணங்கள், இதுதான் லட்சக்கணக்கான மக்களை இந்த புத்தகத்தை படிக்க வச்சது. அவர் இந்து மதத்தை வெறும் சடங்குகளா மட்டும் பார்க்காம அது எப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் அர்த்தம் கொடுக்க முடியும்னு காட்ட முயற்சி செஞ்சிருக்காரு. அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு அர்த்தமுள்ள இந்து மதம்னு பேர் வச்சார்.
ஆஹா, கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகங்கள் வழியா இந்து மதத்தோட பல அம்சங்களை, கர்மா, விதி, ஆசை, மனம், உறவுகள், வழிபாடு, மரணம், சமூக நல்லிணக்கம்னு ஒரு சராசரி மனுஷனோட பார்வையில அவனுக்கு புரியுற மாதிரி அவர் எப்படி விளக்க முயற்சி பண்ணிருக்காருன்னு நாம இன்னைக்கு ஓரளவுக்கு பார்த்திருக்கோம்.
ஆமா, இங்க நாம முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே கண்ணதாசனோட பர்சனல் புரிதல்கள், விளக்கங்கள். அவர் பல இடங்கள்ல இது என் கருத்து, நான் இப்படி நம்புறேன்னு ஓப்பனாவே சொல்றார். அதனால இது ஒரு கம்ப்ளீட் சாஸ்திர புக்கா இல்லாம இந்து மதத்தை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கோ, இல்ல மதம் பத்தின சில குழப்பங்களுக்கு சிம்பிளான விளக்கம் தேடுறவங்களுக்கோ ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா, ஒரு கைடா இந்த புத்தகம் இருக்கு.
அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா, கண்ணதாசனோட நோக்கம் மதத்தை ஒரு பாரமாவோ பயமுறுத்துற விஷயமாவோ புரியாத புதிராவோ காட்டாம, அது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் மன அமைதியையும் நம்பிக்கையும் தர, வாழ்க்கைய மீனிங்ஃபுல்லா மாத்திர ஒரு கருவியா இருக்க முடியும்னு சொல்றதுதான். சரிதானே?
கரெக்ட், அதுதான் அதோட சாரம்.
சரி, இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி. கண்ணதாசன் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த பார்வைகளும் விளக்கங்களும் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் ஃபாஸ்ட் நிறைய சேலஞ்சஸ் உள்ள உலகத்துல உங்களுக்கு எப்படி தோணுது? அவர் அன்னைக்கு மனுஷங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ண மாதிரி இன்னைக்கு உங்க கேள்விகளுக்கு இதுல பதில் இருக்கா, இல்ல இது உங்களுக்கு புதுசா கேள்விகளை எழுப்புதா? கண்ணதாசனோட இந்த அர்த்தமுள்ள பார்வை இன்னைய சூழலுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அல்லது மாறுபடுது, இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு தொடர் சிந்தனையா இருக்கட்டும். இந்த ஆய்வில் எங்களோடு இருந்த உங்களுக்கு நன்றி.